நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலையில்.
விவசாயி விவசாயி.
அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பாமுத்துலட்சுமி, துணை பேராசிரியர், பயிர் நோயியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை. இப்போ வந்து நான் மஞ்சளில் வரக்கூடிய நோய்களை பற்றியும் அந்த நோய்களை எப்படி நம்ம மேலாண்மை செய்வது என்பதை பற்றியும் பார்க்கலாம். பெரும்பாலும் வந்து மஞ்சள் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோயம்புத்தூரை சுற்றியில் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வந்து பெரும்பான்மையான இடங்களில் வந்து மஞ்சள் பயிர் செய்கிறாங்க. மஞ்சள் வந்து இப்போது சாகுபடியில் வந்து நம்ம என்னென்ன கவனிக்க வேண்டிய, அதாவது நோய் தாக்குனா என்னென்ன மாதிரி நம்ம பராமரிப்பு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சீசனில் வந்து என்னென்னா மஞ்சள் இப்போது அறுவடை செஞ்சு நீங்கள் வந்து குடோனில் வந்து இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது அடுத்த சீசன் இனிமேல் வந்து இப்போ மே ஜூனில் ஆரம்பிக்கும். அந்த தடவை வந்து மழை காலம் வந்து தொடங்குறதுக்கு லேட்டானதுனால இன்னும் நீங்கள் வந்து விதைச்சிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி நம்ம அந்த மஞ்சள் அறுவடை முடிந்த பின்னாடி வந்து இந்த ஸ்டோரேஜ் குடோனில் வந்து நம்ம சேமித்து வைக்கிறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, மஞ்சள் அறுவடை செஞ்ச உடனே அந்த ஈரப்பதம் கொஞ்சம் உணர்ந்த பின்னாடி நம்ம வந்து அதில் பூசண கொல்லிகள், அதாவது இந்த கிளங்கழுகள்ங்கிற ஒரு நோய் வந்து மஞ்சளை தாக்கக்கூடிய மிக முக்கியமான நோய். இந்த நோய் தாக்குதல் வந்துச்சுன்னா பெரும்பாலும் வந்து அந்த விதை மஞ்சள் கிழங்கே வந்து அழுகிடும் கம்ப்ளீட்டாக. வந்து உங்களுக்கு அழுகி போகிறதுனால என்ன பண்ணணும், முழு கிழங்கும் நீங்கள் வந்து இழந்துருவீங்க. அதனால் நமக்கு பெருமளவில் வந்து அடுத்த சீசனுக்கு வந்து நம்ம விதைக்கிறதுக்கு வந்து நிறைய மஞ்சள் இழந்துருவீங்க. அதனால் வந்து மகசூல் இழப்பும் ஏற்படும். பயிரில் பார்த்தீங்கன்னா செடிகள்லேருந்து தாக்குதல் இருக்கும். அப்படி இருக்கப்ப வயல்களிலும் உங்களுக்கு வந்து மகசூலும் குறையும், அதே சமயத்தில் வந்து அதனுடைய விலையும் குறைஞ்சிரும். ஏன்னா அழுகல் கிழங்கு வந்து கருப்பு கலரில் நிறமாற்றமெல்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகும். அதனால் நம்ம இந்த சேமித்து வைக்கிறப்ப, விதைக்கிழங்கு சேமிக்கிறப்பவே இந்த நோய் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, பூசண கொல்லிகள், அதாவது நீங்கள் வந்து இந்த விதை மஞ்சளை எடுத்து வைக்கிறப்போ அதில் வந்து இந்த ஃபைட்டலான், அதாவது காப்பர் ஆக்சி குளோரைடுங்கிற மருந்து நோய் தாக்கத்துலேருந்து நம்ம இது பண்ணுறதுக்காக வேண்டி பாதுகாக்கிறதுக்காக வேண்டி காப்பர் ஆக்சி குளோரைடு அப்படிங்கிற பூஞ்சான கொல்லி, பூஞ்சான கொல்லியை வந்து 1 கிலோ விதைக்கு வந்து 3 கிராம், 2.5 கிலோ 2.5, அதாவது 2.5 கிராம் 1 கிலோ விதைக்கு சொல்கிறோம். மொத்தம் 1 ஹெக்டேருக்கு 2.5 கிலோ அளவுக்கு தேவைப்படும். அதனால் நீங்கள் 1 கிலோ விதைக்கு 2.5 கிராம் அப்படிங்கிற அளவு, அது வந்து அதிகம் 3 கிராமுக்கு மேலே போயிடக்கூடாது, மிக அதிகமாகவும் கலந்துடக்கூடாது. அதனால் 1 கிலோ விதை மஞ்சளுக்கு 2.5 கிராம் என்ற அளவில் வந்து காப்பர் ஆக்சி குளோரைட் மருந்து வந்து நம்ம வந்து நல்லா மஞ்சளை சுற்றிலும் நல்லா படுற மாதிரி அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு படுதா மாதிரி ஏதாவது விரித்து இல்லை சாக்கு பைகள் மஞ்சளை கொட்டி அதில் வந்து இந்த பூஞ்சான கொல்லியை வந்து நல்லா தூவிட்டு அதிலெல்லாம் மேலும் கீழே புரட்டுறப்போ அந்த பூஞ்சான கொல்லிகள் வந்து அந்த மஞ்சளை சுற்றிலையும் நல்லா படிஞ்சிடும். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து சேமிப்பு கலனில் வந்து நம்ம சேமித்து வச்சோம்னா இந்த கிளங்கழுகள் நோயிலேருந்து நம்ம பாதுகாக்கலாம். அடுத்து இந்த விதை மஞ்சள் வந்து நீங்கள் எடுத்து இப்போ மஞ்சளில் விதைக்கக்கூடிய பருவம் வந்ததுன்னு வச்சுங்க, மே ஜூனில் நீங்கள் விதைச்சிருவீங்க. விதைச்சு பின்னாடி வந்து நம்ம பயிர்களில் வந்து என்னென்ன விதமான நோய்கள் தாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பெரும்பாலும் வந்து மஞ்சள் பயிரில் தாக்கக்கூடிய நோய்களை பார்த்தீங்கன்னா 3 விதமான நோய்கள் தான் மிக முக்கியமானதுன்னு சொல்லுவோம். 2 வந்து இலைகளை தாக்கும். இலைகளில் வந்து புள்ளி மாறி, அதாவது இலைகளில் வந்து நிறமாற்றம், நார்மலாக வந்து இலை பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும், அதுலேயும் வந்து அதில் ஒரு மாற்றம் மாறுதல் ஏற்படும். அது என்னென்னா நமக்கு வந்து நோய்வாய்ப்பட்ட இலைகளை பார்த்தீங்கனாலே 2 விதமான இலைப்புலிகள், முதல்ல வந்து 1 விதமான இலைப்புலி எப்படி இருக்கும்னா நீல வாக்கில் இருக்கும், நீல வாக்கில் இலைப்புலிகள் இருக்கும். அந்த புள்ளிகள் வந்து அப்படியே காஞ்சு சருகு மாதிரி இருக்கும், அந்த தோற்றம் வந்து பார்த்தா சருகு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வைக்கோல் கலரில் இருக்கக்கூடிய புள்ளிகளுக்கு நடுவில் வந்து ஒரு சாம்பல் நிற மையப்பகுதியும் சுற்றிலே வந்து ஒரு டார்க் கலர், அதாவது கருப்பு கலரில், கருப்பு கலர் ஒரு மார்ஜின் கோடு போட்ட மாதிரி இருக்கும், நடுவில் வந்து சாம்பல் நிற மையப்பகுதி அந்த மாதிரி ஒரு புள்ளிகள் வந்து இலையே நமக்கு வந்து தீயில கருக்கணும்னா எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தோற்றத்தில் வந்து இலை காஞ்சு போயிருக்கும், அதுதான் வந்து இந்த இலைப்புலியினுடைய தாக்கம். இது வந்து என்னென்னா ஒரு பூஞ்சானத்தினால் பரவக்கூடிய இலைப்புள்ளி, அதாவது இந்த கொலிட்டோட்ரைக்கம் இலைப்புலி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வகை பூஞ்சானத்தினால் வரக்கூடியது. இந்த மாதிரி இந்த சருகு மாதிரி இந்த நீலவாக்கில் புள்ளிகள் இலைகளில் தென்பட ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இதுக்கான தகுந்த முறையில் வந்து நம்ம பயிர் மேலாண்மை செய்யணும், அதாவது பூச்சி பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்தணும். இந்த நோயினுடைய அறிகுறி எப்போ தென்படும் அப்படின்னா பயிரோட முதிர்ச்சி பருவத்தில், அதாவது 4-5 மாதத்துக்கு மேலே தான் அது தாக்கும். சில சமயத்தில் இந்த அறுவடை காலங்களில் கூட வரும். ஆனால் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு இந்த நோய் பரவதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலங்கள், அதாவது ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கூல் கிளைமேட் வரும், நமக்கு சீதோஷ்ண நிலை, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினுடைய அளவானது 80-90% இருக்கிறப்பவும், அடுத்து வந்து நல்ல குளிர்காலங்களில், அடுத்து வந்து மழை தொடர்ச்சியாக விட்டு விட்டு மழை, ஒரு வாரம் 10 நாளுக்கு பார்த்தீங்கன்னா மழை வந்து தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா, விட்டு விட்டு மழைத்தூரல் இருந்துச்சுன்னா இந்த இலைப்புலிகளுடைய தாக்குதலானது அதிகமாக தென்படும். அதுதான் வந்து இதற்கு உகந்த சூழ்நிலை. அப்படி அந்த மாதிரி மழை விட்டு விட்டு ஒரு வாரம் இருந்தாலே இந்த இலைப்புலிகளுடைய தாக்கம் ஆரம்பிச்சிடும். இதில் வந்து வயல் எப்போவுமே வந்து நடுவுலேருந்து ஆரம்பிக்காது நோய்களுடைய தாக்கம், ஒரு ஓரத்துலேருந்து தான், வயலுடைய எந்த ஓரத்தில் வந்து நமக்கு நுழைவு நுழையிற இடத்துல ஒரு மூளையிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் அப்படியே உள்ளே பரவ ஆரம்பிக்கும். அப்புறம் இலைப்புலிகளை பொறுத்த வகையில் வந்து காற்றின் மூலம் மெயினாக பரவும், விதைகள் பரவுறது கொஞ்சம் தான், ஒரு 10%, காற்றின் மூலம் தான் வந்து முக்கியமாக பரவும். காற்று மூலம் ஒரு பக்கம் காற்று வீசுதுன்னா அடுத்த பக்கத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வயல்களுக்கும் இலைகளுக்கும் அது பரவிடும். அந்த இலைப்புலிகளில் இருக்கக்கூடிய அந்த வித்துக்களானது, பூஞ்சன வித்துக்கள், விதைகளுக்கு எப்படி வித்துக்கள் இருக்கும் அதே மாதிரி பூஞ்சனத்துக்கு ஒரு வித்துக்கள் இருக்கும். அந்த தாக்கப்பட்ட இலைகளுடைய மையப்பகுதி, அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி சருகு மாதிரி இருக்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனித்து பார்த்தோம்னா அதில் ஒரு கருப்பு சின்ன சின்ன புள்ளி வச்ச மாதிரி இருக்கும், சின்ன கருப்பு துகள்கள் மாதிரி இருக்கும், அந்த கருப்பு தான் வந்து பூஞ்சன வித்துக்கள். இந்த பூஞ்சன வித்துக்களாவது காற்று அடிக்கிற திசையில் அடித்து செல்லப்பட்டு நல்ல உகந்த சூழ்நிலை, அதாவது நல்ல ஈரப்பத காற்றில் இருக்கிறப்போ குளிர்ந்த காலம் அக்டோபர் ரொம்பல நிறைய பரவும். அப்போ கம்ப்ளீட்டாக வயலே பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சி எரிஞ்ச மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இலைப்புலி சின்னதாக சின்னதாக முதல்ல வந்து ஆரம்ப நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் அப்படியே ஒரு குண்டூசி மாதிரி சைஸில் வந்துட்டு மஞ்சள் புளி தென்பட ஆரம்பிக்கும். அப்புறம் தான் அது ப்ரௌன் கலராக மாதிரி, அப்புறம் வந்து இந்த எரிஞ்சு போன தோற்றம் மாதிரி, அதாவது சாம்பல் நிறமாக மாறும். அப்போ அந்த மாதிரி சின்னதாக தென்பட ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து முதல் வருமுன் காப்போங்கிற பாணியில் வந்துட்டு இந்த பூஞ்சான கொள்ளை, அதாவது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு வந்து 2 கிராம் மருந்து, அல்லது வந்துட்டு இதில் டைத்தேன், அதாவது மேங்கோசப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, டைத்தேனியம் 45 மேங்கோசப் அப்படிங்கிற மருந்து வந்து 2 கிராம் 1 லிட்டருக்கு. அப்புறம் டில்ட்டுங்கிற மருந்தும் கடைகளில் கிடைக்கும், அதாவது ப்ரொபிகோனசோல்னு சொல்லுவோம் அதோட கெமிக்கல் பேர். இது வந்து டில்ட்டுங்கிற நேமில் வந்து கடைகளில் விற்கப்படுது. இந்த 3 மருந்தில் ஏதாவது ஒரு மருந்து வந்து லிட்டருக்கு 2 கிராம், இந்த தண்ணி டில்ட்டுங்கிற மருந்து வந்து திரவ வடிவில் இருக்கும், அப்படி இருக்கப்போ நீங்கள் வந்து 1 மில்லியே போதும், 1 லிட்டருக்கு டில்ட்டு வந்து 1 மில்லி போதுமானது. மற்றபடி டைத்தேனும் காப்பர் ஆக்சிக்ளோரைடு வந்து 1 லிட்டர் தண்ணீருக்கு வந்து 2 கிராம் தேவைப்படும். இதை வந்து நீங்கள் கலந்து உங்களுக்கு எவ்வளவு ஏரியா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மருந்து அடிக்கணும். அடுத்து 10 நாள் இடைவெளியில் அந்த நோயினுடைய தாக்கம் வந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சிருக்குச்சுன்னு வச்சுங்க, இருந்தாலும் நீங்கள் வந்து 2 தடவை ஸ்ப்ரே கொடுத்தா தான் வந்து முழுமையாக வந்து நம்ம அந்த இலைப்புலி பரவாமல் கட்டுப்படுத்த முடியும். அதே 2 தடவை வந்து 10 நாள் இடைவெளியில் நம்ம இலைகளுக்கு தெளிக்க வேண்டும். இலைகளை தெளிக்கிறப்ப வந்து நம்ம எப்பவுமே ஒட்டும் திரவத்தை சேர்க்கணும், பூச்சிக்கொல்லியாகட்டும் பூஞ்சான கொல்லி எதை தெளிக்கும் போது நம்ம வந்து ஒட்டும் திரவம்னு சொல்லுவோம். அது எதுக்குன்னா நம்ம வந்து நல்லா பச மாதிரி இலைகளில் ஒட்டி அது நல்லா பரவி ஊடுருவி பாயக்கூடிய தன்மையை கொடுக்கும், ஸ்டிக்கர் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து நம்ம சாதாரண பாதி சோப்பு கரைச்சி விடலாம், அப்படி இல்லை அப்படின்னா டீப்பால் கடைகளில் கிடைக்கும், சாண்டோவிட் டீப்பால் அப்படிங்கிற மருந்துகள்லாம் கிடைக்கும் ஒட்டும் திரவம். இதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி அளவில் நம்ம மருந்து அடிக்கிறப்பவே கலந்து அடிச்சிங்கன்னா நல்ல இலைகளில் வந்து இந்த பூஞ்சான கொல்லிகள் மருந்துகள் அடிக்கிறப்ப நல்லா படிந்து அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து 2வது வகையான இலைப்புலி மஞ்சளில் பார்த்தீங்கன்னா வந்து டேப்ரினா இலைப்புலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இலைப்புலி எப்படி இருக்குன்னா செவ்வக வடிவில் வந்துட்டு பழுப்பு நிறத்தில், செம்பழுப்பு நிறத்தில் செவ்வக வடிவத்தில் வந்து அடுக்கடுக்கான புலிகள் வந்து இலை நரம்புகளில் காணப்படும். இலை நரம்புகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், அந்த இலை நரம்புகள் ஒட்டிய பகுதிகளில் வந்து செவ்வக வடிவில் வந்து நிறைய புள்ளிகள், 20-30 புள்ளிகள் ஒரே இடத்துல இருக்கும். அப்போ இலை முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மா பார்த்தது மாதிரி கொப்பளங்கள் மருந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி செவ்வக வடிவில் வந்து புள்ளிகள் நிறைய தென்பட்டு இலை முழுக்க காஞ்சு முதல்ல மஞ்சளாக மாறி இலைகள்லாம் அப்புறம் காஞ்சு சருகா மாதிரி இலைகள் முழுக்க கொட்ட ஆரம்பிச்சிடும். இதனாலே வந்து மகசூல் இழப்பானது நமக்கு ஏற்படும். அதனால் இந்த இலைப்புலி பரவுவதற்கு ஏற்ற உகந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், குளிர்காலங்களில் குறைந்த தட்பவெப்பநிலை மற்றும் மழை தொடர்ச்சியாக இருக்கிறப்ப அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வந்து இலைப்புலியினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த புலிகள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆகஸ்ட் மாதத்திலே வந்து 1 தடவை வந்து நம்ம அட்வான்ஸாகவே வந்து மருந்து தெளிக்கணும். அதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி டைத்தேன் மருந்தோ இல்லது வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைடு அல்லது டில்ட் மூணில் ஏதாவது ஒரு மருந்து வந்து நீங்கள் 1 தடவை வந்து இலைகள் வழியை தெளிக்கிறது மூலமாக இந்த நோய் வருவதற்கு முன்னால் தடுக்கலாம். அப்படி நோய் வந்த பின்னாடி வந்து நமக்கு இதே மருந்துகளை வந்து 10 நாள் இடைவெளியில் 2 தடவை தெளிக்கும் போது இந்த நோய் தாக்குதலை வந்து குறைத்து விடலாம், முழுசாக குறைத்தலாம். ஆனால் இலைகள் பாதிக்கப்பட்ட இலைகள் வந்து நிறம் மாற்றம் அடையாது. திருப்பி சில பேருக்கு வந்து இலைய அந்த புளி கருகலாக ஆகிரும், இலைய கருகி போயிடும், அந்த மருந்து தெளிச்ச மறுபடியும் பச்சையாக மாறுமான்னு சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரி பச்சையாக மாறவே செய்யாது. அடுத்த இலைகளுக்கு பரவாமல், புதிதாக வரக்கூடிய இலைகளுக்கு இல்லை மற்ற செடிகளுக்கு வந்து நம்ம பரவாமல் தடுக்கலாம். அதனால் பாதிக்கப்பட்ட இலைகள் அவ்வளோதான், அது முடிஞ்சதுதான், அதை வந்து திருப்பி நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. அடுத்தது வந்து மூன்றாவதாக மஞ்சளில் வந்து தாக்கக்கூடிய மிக முக்கியமான நோயின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கழுகள் நோய். இந்த மஞ்சள் கிழங்கழுகள் நோய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகை பூஞ்சாணத்தினால் வரக்கூடியது தான். இது பித்தியம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பூஞ்சாணத்தினால் வரக்கூடியது. இது வந்து மண் வழியாக பரவுது, மண் வழியாக பரவும். அடுத்து வந்து விதைக்கிழங்குகள் மூலமாக, நம்ம எப்படி நார்மலாக வந்து விதைக்கிழங்குகள் அவங்கவுங்கள எடுத்து வச்சு தான் அடுத்த சீசனுக்கு வந்து பருவத்துக்கு மஞ்சளை பயிர் செய்வாங்க, அப்படி அந்த சேமிப்பு கலனில் சேமிப்பு கிடங்குகளின் மூலம் அதை நம்ம சேமித்து வச்சிருக்கக்கூடிய விதை மஞ்சள்கள் மூலமாகவும் இந்த நோயானது பரவும். அதனால் பெரும்பாலும் விதை மஞ்சள்கள் மூலம் அடுத்து வந்து மண் வழியாக இந்த நோயானது பரவும். இந்த பூஞ்சணத்துடைய வித்துக்களானது மண்ணில் வந்து 5-10 வருடத்துக்கு மேல் ஒரே இடத்துல நம்ம திருப்பி திருப்பி மஞ்சளை பயிர் செய்கிறப்போ அந்த வயல்களில் வந்து அந்த வித்துக்களானது இருக்கும். அந்த பூஞ்சணமானது மண்ணில் இருந்துட்டு அது திருப்பி திருப்பி நம்ம மஞ்சள் பயிர் செய்கிறப்போ அதுக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கிற பயிர் வளர்ந்து வர்றப்போ அது நோயுடைய தாக்குதலை உண்டு பண்ணும். இப்போ இந்த கிழங்குகள் நோயினுடைய அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த தாக்கப்பட்ட செடிகள் வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு மேல் உள்ள பயிரை தான் இந்த கிழங்கழுகள் நோய் பூஞ்சிரமாக தாக்கும். இந்த முதல் ஆரம்ப நிலை பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து சின்னதாக இருக்கும், அடுத்து இலைகள் மஞ்சளாக இருக்கும். இலைகள் பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து அப்படியே அடிப்பகுதியிலேருந்து அடைய முதல்ல வந்து அடியிலை பார்க்கணும், அந்த அடி கீழே இருக்கிற கீழ் மட்டத்தில் இருக்கிற இலைகள் வந்து மஞ்சளாகி பழுத்து போய் தொங்கிட்டு இருக்கும். அடுத்து செடியினுடைய வளர்ச்சியானது குறைவாக இருக்கும். மற்ற நோய் தாக்காத செடிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்தியாக இருக்கும், இது வந்து குட்டையாக இருக்கும். அடுத்து வந்து அந்த தண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து அழுகல் காணப்படும், மண்ணை ஒட்டி இருக்கக்கூடிய தண்டு பகுதியில் மஞ்சள் ஒரு பழுப்பு நிறத்தில் அழுகல் காணப்படும். அந்த இடத்துல சொத சொதனம் தண்ணியில் முக்கிய எடுத்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தன்மை காணப்படும், ஈரத்தன்மை. அடுத்து அந்த செடி பக்கத்தில் போனால் ரொம்ப முத்தி போன ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு துர்நாற்றம் வீசும், அந்த செடி பக்கம் போனாலும் ஒரு நாற்றம் அடிக்கும். அப்புறம் அந்த செடி ஈஸியாக நீங்கள் வந்து பிடுங்கிடலாம், அந்த செடி பிடுங்கினீங்கன்னா கையில் ஈஸியாக வந்துடும். அந்த வேர் வளர்ச்சி நல்லா இருக்காது, பாதிக்கப்பட்ட செடிகளில் வேர் வளர்ச்சி முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கும். அடுத்து வந்து அந்த கிழங்குகளானது ரொம்ப கம்ப்ளீட்டாக அழுகி கையில் அப்படியே நம்ம தொட்டாலே தெரியும், நல்லா ஒரு ஓரத்துலேருந்து அப்படியே அழுகி போய் காணப்படும். அப்போ வந்து இது இந்த நோய் இதுதான் அதனுடைய முக்கியமான அறிகுறிகள். இந்த நோய் எந்த மாதிரி சூழ்நிலையில் அதிகமாக பரவுனா, ஒன்று விதை மஞ்சள் மூலமாக பரவுது, அடுத்து வந்து அதே இடத்துல தொடர்ச்சியாக ஒரே இடத்துல திருப்பி திருப்பி மஞ்சள் அதே இடத்துல ஒரு 4-3 வருஷம் தொடர்ச்சியாக ஒரே வயலில் பயிர் செய்கிறப்போ அதனாலே வருது. அப்புறம் வித்துக்கள் வந்து மண்ணில் இருக்கிறதுனாலே வருது. அடுத்து வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த மழைக்காலங்களில் தான் மழை தொடர்ச்சி ஒரு 10 நாள் 1 வாரம் இடைவெளி இல்லாமல் மழை பெய்யுது, நல்ல தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி, அதாவது நல்ல வடிகால் வசதி இல்லாத பூமியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதில் நம்ம போதுமான அளவு நல்லா வடிகால் வசதி செய்யணும், தண்ணி தேங்காமல் வந்து நல்ல மழைக்காலங்களில் வந்து தண்ணி தேங்க விடாமல் வடித்து விடணும், அந்த மாதிரி வழி. அப்புறம் நிறைய களிமண் பாங்கான பகுதிகளையும் இந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த மணல் கலந்த சாயில், அதாவது மண்ணை தவிர்த்து வேறு வகையான களிமண் சார்ந்த பூமியில் வந்து இந்த நோயினுடைய தாக்குதலானது அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்கிற பூமியில் என்ன பண்ணணும், நீங்கள் தண்ணியை வந்து நல்லா வடிச்சு விட்டணும், தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். அடுத்து வந்து நம்ம இந்த மழைக்காலங்கள் தொடங்க, மழைக்காலம் 1-2 நாள் மழை ஆரம்பித்தாலே நம்ம வந்து அந்த மாதிரி மஞ்சள் இலைகள் பகுதியில் மஞ்சள் அடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதாவது மண் வழியாக நம்ம வந்து இந்த பூஞ்சான கொல்லிகளை வந்து கரைச்சி ஊற்றி விடணும். இதுக்கு என்னென்னா இப்போ போடோ மிக்சர்னு சொல்கிறோம், போடோ மிக்சர் 1% கலவையை வந்து கடைகளே கிடைக்கும், போடோ மிக்சர் 1% கலவையை வந்து மண் வழியாக வந்து 1 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து நம்ம 1 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அந்த செடியை சுற்றியில் ஊற்றி விடணும். இல்லைனா வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைடு, அதாவது ஃபைட்லான் மருந்து வந்து 1 லிட்டருக்கு வந்து 2.5 கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து கலந்து செடியை சுற்றியில் அந்த பாதிக்கப்பட்ட செடியை சுற்றியில் ஊற்றி விடணும். அடுத்து வந்து இந்த ஒரு பாத்தி, அதாவது தண்ணி வந்து இப்போ பாத்தி மூலமாக தண்ணி கட்டுறோம் அப்படின்னா அந்த ஒரு பாத்தியிலேருந்து அடுத்த பாத்திக்கு போகும், அப்போ அந்த பாத்தியில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம அடுத்த பாத்திக்கு போகாமல் வந்து தனிமைப்படுத்தணும். அந்த பாத்தியிலேருந்து பிரித்து வைக்கிறது மூலமாக நம்ம வந்து நோய் காரணிகளானது அடுத்த பாத்திக்கு போகாமல் பாதுகாக்கலாம். அடுத்து வந்து இந்த நம்ம மருந்து ஊற்றுறப்போ வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும், தண்ணி கட்டிடக்கூடாது. மருந்து ஊற்றிட்டு உடனே தண்ணி கட்டினீங்கன்னா அந்த மருந்தோட வீரியம் வந்து நம்ம முழுமையாக செடி கிடைக்காது. அதனால் எப்போவுமே தண்ணி இந்த மருந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து அதிகமாக ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். அடுத்து மருந்து ஊற்றின பின்னாடி 1 நாள் இடைவெளி விட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் தண்ணி கட்டுறப்போ இந்த மருந்தினுடைய வீரியம் முழுமையாக கிடைக்கும். இப்போ இந்த 2 மருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒன்று வந்து போடோ மிக்சர் சொல்லியிருக்கேன், அடுத்து வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைடு, இது 2 இல்லைனா வந்து ரிடோமில்ங்கிற மருந்து இருக்கு 3வது, இதுவும் வந்து ஊடுருவி பாயக்கூடிய ஒரு நச்சு தான். அதனால் இந்த மருந்தையும் வந்துட்டு நீங்கள் வந்து 1 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் கலந்து இந்த செடிகளை சுற்றிலும் ஊற்றி விடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த நோயினுடைய தாக்குதலை குறைக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, வருமுன் காப்போங்கிற பாணியில் வந்துட்டு நம்ம விதை நேர்த்தி, மெயினாக இந்த கிழங்குகள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா விதை நேர்த்தி செய்யும். அதாவது மஞ்சள் கிழங்குகளை வந்து சேமிப்பு கூடங்கள வைக்கிறப்பே நீங்க பூஜான கோழிகளை காப்பர் ஆக்சிக்ளோரைடு கொண்டு அதை விதை நேர்த்தி செஞ்சு வைக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணும், நீங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி வந்து விதை மஞ்சள் கிழங்குகளை எடுத்து இந்த காப்பர் ஆக்சிக்ளோரைடில் வந்து நல்லா விதை நேர்த்தி செஞ்சு நம்ம விதைக்கணும். அல்லது நம்ம வந்து டைத்தேனோ காப்பர் ஆக்சிக்ளோரைடு இல்லை வந்து போடோ மிக்சர் ஏதாவது ஒரு பூசண கோழிகளை பயன்படுத்தி விதை நேர்த்தி செஞ்சு அப்புறம் நம்ம விதைச்சோன்னா இல்லை ரிடோமிலும் பயன்படுத்தலாம். ரிடோமில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானதுனால நான் அந்த மற்றதா வேற எதாவது ஆல்டர்னேட் சொல்கிறேன். நீங்கள் ரிடோமில் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம் விதை நேர்த்தி செய்வதற்கு. இதை பயன்படுத்தி நம்ம விதை நேர்த்தி செய்வதன் மூலமாக வந்து நம்ம இந்த கிழங்கழுகள் நோயை வந்து முற்றிலுமாக தடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பயோ கண்ட்ரோல், அதாவது இயற்கை முறையில் எப்படி பண்ணலாம், ஆர்கானிக் ஃபார்மிங் அங்கக முறையில் எப்படி நம்ம மயிர் மேலாண்மை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா விரிடி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து உயிர் எதிர்கொள்ளிகள், நன்மை தரக்கூடிய உயிர் எதிர்கொள்ளி பூஞ்சானங்கள். இந்த பூஞ்சானங்களை பயன்படுத்துறதுனால நமக்கு என்னன்னா நமக்கு வந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது, நமக்கு வந்து நச்சுத்தன்மை கிடையாது, மண்ணில் வந்து இருக்கக்கூடிய அந்த நன்மை தரக்கூடிய மைக்ரோப்ஸ்ன்னு சொல்கிறோம் அந்த பூஞ்சானங்களுடைய வளர்ச்சி எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. அதே சமயத்தினுடைய மண்ணின் வளமும் வந்து பாதுகாக்கப்படுகிறது. நம்ம சும்மா ஒரே அடியை வந்துட்டு நம்ம பூஞ்சான கொள்ளிகளை லோடு அப்படி லோடு கணக்கில் நம்ம மண்ணில் கொண்டு போய் செலுத்திக்கிட்டே இருக்கிறப்போ இலைகள் வழியாக தெளிக்கிறோம் மண் வழியாக கொடுக்குறப்போ நம்ம மண்ணுக்கு வந்து நம்ம மண்ணுடைய ஆரோக்கியம் கெட்டு போகுது. அதே சமயத்தில் இந்த இயற்கை முறையில் தயாரிக்கக்கூடிய இந்த அதாவது உயிர் எதிர்கொள்ளிகளை பயன்படுத்துகிறப்போ உயிரியல் முறையில் தயாரிக்கப்பட்ட சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா போன்ற உயிர் எதிர்கொள்ளி பூஞ்சானங்களை பயன்படுத்தும் பொழுது நம்ம வந்து இதை வந்து நோய் தாக்குதலை குறைக்கிறதோடு இல்லாமல் மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் நம்ம பாதுகாக்கலாம். அதனால் இந்த சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா அப்படிங்கிற உயிர் எதிர்கொள்ளிகளை கொண்டு நம்ம வந்து விதை நேர்த்தி செய்யலாம். மஞ்சளில் வந்து விதை நேர்த்தி செய்வதற்கு ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிற வந்து பூஞ்சான உயிர் எதிர்கொள்ளியை வந்து நீங்கள் ஒரு கிலோ விதைக்கு 4 கிராம் அப்படிங்கிற அளவில் விதை நேர்த்தி செய்யலாம். அடுத்து சூடோமோனாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1 கிலோ விதை மஞ்சளுக்கு 10 கிராம் அப்படிங்கிற அளவில் விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கலாம். அடுத்து வந்து இந்த விதை நேர்த்தி செஞ்ச பின்னாடி மண் வழியாக விடலாம். சூடோமோனாஸை வந்து ட்ரைகோடர்மா விரிடி ரெண்டே கலந்து மண் வழியாக விடலாம். ரெண்டே கலப்பதனால் வந்து நமக்கு கூடுதல் எஃபெக்ட் தான் கிடைக்க முடிஞ்சு, இதனால குறையாது. அந்த சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா மண் வழியாக கொடுக்குறப்போ 1 ஹெக்டேருக்கு 2.5 கிலோ அப்படிங்கிறத நார்மலாக பரிந்துரை செய்யக்கூடிய அளவு. இது 2.5 கிலோ ஹெக்டேருக்கு வந்து 50 கிலோ நன்கு மக்கிய சாண உரம், அதாவது தொழு உரத்தோட கலந்து, தொழு உரம் எது கலக்கிறோம்னா அது வந்து வேகமாக வளர்ச்சி அடைவதற்காக, இந்த பூஞ்சானங்களானது வேகமாக வளர்ச்சி அடைவதற்காக நம்ம வந்து இந்த சாணி நல்ல மக்கின சாணி எருவு பரிந்துரை செய்கிறோம். இப்போ அதில் கலந்து நீங்கள் வந்து கொடுக்குறப்போ இதனுடைய வளர்ச்சியானது பூஞ்சான வளர்ச்சி நல்லா இருக்கும். அதனால் நம்ம வந்து நோய் தாக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடியது வந்து நல்ல எஃபெக்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால தான் வந்து எப்போவுமே சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா போடுறப்போ இந்த சாணி எருவோட கலந்து நம்ம போட சொல்கிறோம். மண் வழியாகவும் கொடுக்கலாம். இந்த மண் வழியாக கொடுக்குறப்போ வந்து 2 தடவை 3 தடவை கொடுக்கலாம். நீங்கள் மாத இடைவெளியில் கூட கொடுக்கலாம். அதே சமயத்தில் வந்து நம்ம இந்த அதாவது இந்த கிழங்கழுகு நோயை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா 3 தடவை அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் எப்போயெல்லாம் வரும்னா அந்த 4வது மாதம் 6வது மாதம் அதாவது 1 மாத இடைவெளி இல்லைன்னா 2 மாத இடைவெளிகளில் 120, 150, 180 இதே மாதிரி 3 தடவை 3 இடைவெளிகளில் 120வது நாள், 150, 180 இந்த 3 தடவைகளில் வந்து இந்த சூடோமோனாஸை வந்துட்டு ட்ரைகோடர்மா விரிடி ரெண்டையும் கலந்து கொடுக்கலாம். நீங்கள் ஹெக்டேருக்கு 2.5 கிலோங்கிற அளவில் வந்து மண் வழியாக வந்து 3 தவணைகளில் வந்து கொடுப்பதன் மூலமாக இந்த கிழங்கழுகு நோய் வராமல் நம்ம வந்து பயிர்களை பாதுகாக்கலாம். அடுத்து வந்து இந்த உயிர் எதிர்கொள்ளிகளை பயன்படுத்தும் போது இயற்கை முறையில் நம்ம பயன்படுத்துகிறப்போ அது கூட வந்து நம்ம செயற்கையான யூரியா சூப்பர் அதெல்லாம் கலக்கக்கூடாது மண்ணில் போடுறப்போ. அதே சமயத்தில் வந்து நம்ம இந்த மற்ற இது அதாவது ரைசோபியம் அந்த மாதிரியெல்லாம் ரைசோபேக்டர் அசோஸ்பைரெலாம் பாஸ்போபேக்டரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது கூட கலக்கலாம். ஆனால் வந்துட்டு வேப்ப முன்னாக்கு கூட கலக்கலாம், வெறும் மண்புழு உரத்தோடும் கலக்கலாம். இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய எந்த பொருள் கூட வேணாலும் கலக்கலாம். ஆனால் செயற்கையாக வரக்கூடிய யூரியா சூப்பர் பொட்டாஸ் அந்த உரங்களோடவெல்லாம் இந்த சூடோமோனாஸை ட்ரைகோடர்மாவையும் கலக்கக்கூடாது. அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து கெமிக்கல் பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்துகிறோம், அதாவது இப்போ ஃபைட்லான் மருந்தோ இல்லை ரிடோமில் இது கூடவெல்லாம் வந்து நீங்கள் சூடோமோனாஸையும் ட்ரைகோடர்மாவையும் கலக்கக்கூடாது, தனித்தனியாக தான் பயன்படுத்தணும். இந்த சூடோமோனாஸ் பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கும் கெமிக்கல் போடுறதுக்கு இடைவெளி வந்து குறைந்தது 10-15 நாள் இடைவெளியில் தான் நீங்கள் பயன்படுத்தணும். ரெண்டே ஒரே சமயத்தில் போட்டோம்னா உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும். அதனால் எப்போவுமே வந்து செயற்கை முறையில் போனாலும் இந்த ரசாயனங்களை பயன்படுத்தினாலும் இந்த இயற்கை முறையில் போனீங்கனாலும் ரெண்டுக்கு இடைவெளி போதிய இடைவெளி விட்டு தான் நீங்கள் வந்து செடிகளில் அப்ளை பண்ணணும். ரெண்டே ஒன்றா சேர்த்து பண்ணக்கூடாது. அதான் முக்கியமாக இதில் வந்து கவனிக்கக்கூடியது. இந்த மாதிரி நீங்கள் வந்து தகுந்த தருணத்தில் வந்து கரெக்டான அளவில் டோஸில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலே வந்து இந்த நோய்களை வந்து நம்ம எளிதில் வந்து மேலாண்மை செய்யலாம். இந்த மஞ்சளை பொறுத்த வகையில் வந்து நம்ம வைரஸோ பாக்டீரியானால் வரக்கூடிய நோய்கள் கிடையாது. அதனால் உங்களுக்கு பூஞ்சானத்தினால் வரக்கூடிய நோய்கள் இருப்பதனால நம்ம வந்து மேலாண்மை செய்வது மிக மிக எளிது. அப்புறம் இதில் ஒன்று முன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து எந்த நோய் வந்திருக்குது, பூஞ்சானத்தினால் வந்திருக்குதா இல்லை வைரஸ்னால் வந்திருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு, இல்லை வந்து சத்து குறைபாட்டினால் வந்திருக்கா அப்படிங்கிறத தகுந்த அளவில் வந்து அதை பரிசோதனை செஞ்ச பிறகு பயன்படுத்துவது நல்லது. அடுத்து ரெண்டு மூணு மருந்து ஒன்றா கலக்கக்கூடாது. பூச்சிக்கொல்லிகளையும் பூஞ்சான கொல்லிகளையும் வந்து இப்போ மோனோக்ரோட்டோபாஸ் கூட வந்து இதையும் நீங்கள் வந்து காப்பராக்சிக்ளோரோட இல்லை ரிடோமில் வேறு ஏதாவது வந்து எண்டோசெல்ஃபோனில் இப்போ பேன் பண்ணிட்டாங்க. இல்லை மோனோக்ரோட்டோபாஸ் ரோகார் அந்த மாதிரி மருந்துகளோட பூச்சிக்கொல்லிகளோட கொண்டுட்டு போய் நீங்கள் வந்து அந்த பூஞ்சான கொல்லிகளை ஃபைட்டலானோ டைத்தோனோ கலக்கக்கூடாது. தனித்தனியாக முடிந்தளவு தனித்தனியாக அடிச்சிங்கன்னா தான் முடிந்தளவு இல்லை கண்டிப்பாக வந்து தனித்தனியாக பூஞ்சான கொல்லிகளையும் பூச்சிக்கொல்லிகளையும் தனித்தனியாக பயன்படுத்தினா தான் அதனுடைய முழு எஃபெக்ட் வந்து செடிகளுக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்ம வந்து பூச்சி நோய்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். நன்றி, வணக்கம்.
மஞ்சளில் நோய் மேலாண்மை பற்றி விளக்கியவர் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறையின் துணை பேராசிரியர் முனைவர் ப. முத்துலட்சுமி அவர்கள். இந்நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கோவை அரசு பொருட்காட்சி மைதானத்தில் நம் வேளாண் அரங்கினுள் ஒலிப்பதிவு செய்யப்பட்டதாகும். நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். தொலைபேசி எண் 04222431055. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், நமது நிகழ்ச்சிகளை TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்கின்றோம். நீங்கள் விரும்பும் நேரத்தில் விரும்பும் இடத்தில் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.
பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலையே.